Denk lang. இதுக்கு வந்து பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 5 பதம் 15 ஐந்தாவது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமாம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜயம் உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி நாதத்தே கஷ்யதித் பாபம், நாதத்தே கஷ்யதித் பாபம் நசைவ சுக்ருதம் விபு, நசைவ சுக்ருதம் விபு, நசைவ சுக்ருதம் விபு அஜ்ஞானேனாவ்ருதம், அஜ்ஞான அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முக்யந்தி ஜந்தவ, ஞானம் தேன முக்யந்தி ஜந்தவ, நாதத்தே கஷ்யசித் பாபம், நாதத்தே கஷ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபு, நசைவ சுக்ருதம் விபு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முக்யந்தி ஜந்தவ, நாதத்தே கஷ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபு, நசைவ சுக்ருதம் விபு அஜ்ஞேனாவ்ருதம் ஞானம், அஜ்ஞேனாவ்ருதம் ஞானம் தேன முக்யந்தி ஜந்தவ, தேன முக்யந்தி ஜந்தவ நாதத்தே கஷ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபு அஜ்ஞேனாவ்ருதம் ஞானம் தேன முக்யந்தி ஜந்தவ. நாதத்தே கஷ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபு அஜ்ஞேனாவ்ருதம் ஞானம் தேனமுகியந்தி ஜந்தவா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. அச்செயல்களின் பாவ புண்ணியத்தை பரம புருஷரும் ஏற்பதில்லை. ஜீவனின் உண்மையை ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமையே ஆத்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும். பொருளுரை. விபு எனும் சமஸ்கிருத வார்த்தைக்கு அளவற்ற ஞானம் செல்வம் வலிமை புகழ் அழகு துறவு ஆகிய நிரம்பிய பரம புருஷர் என்று பொருள். அவர் பாவ புண்ணியங்களால் பாதிக்கப்படாமல் தன்னில் திருப்தியுடையவராக விளங்குகிறார். எந்த ஒரு ஆத்மாவின் குறிப்பிட்ட சூழ்நிலையையும் அவர் உண்டாக்குவதில்லை. ஆனால் அறியாமையால் மயங்கிய ஆத்மா வாழ்வின் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட விரும்புகிறான். இவ்வாறாக அவனுடைய செயல்களும் விளைவுகளும் சங்கிலி தொடரை போல தொடங்குகின்றன. உயர் இயற்கையான ஆத்மா ஞானம் நிறைந்தவனாவான். இருப்பினும் அவனது சக்தி ஓர் எல்லைக்கு உட்பட்டதால் அவன் அறியாமையால் பாதிக்கப்படக்கூடியவன். பகவான் சர்வசக்தி உடையவர். ஆனால் ஆத்மா அப்படிப்பட்டவன் அல்ல. கடவுள் விபு அளவற்ற ஞானமுடையவர், ஆனால் ஆத்மாவோ அணுவை போன்றவன். ஆத்மாவிடம் உயிர் சக்தி இருப்பதால் தனது சுய விருப்பப்படி ஆசைப்படுவதற்கான தகுதி அவனிடம் உள்ளது. அந்த ஆசை சர்வசக்தியுடைய பகவானால் மட்டுமே நிறைவேற்றப்படும். எனவே உயிர்வாழி தனது விருப்பங்களால் மயக்கப்பட்டிருக்கும் போது அவ்விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள இறைவன் அனுமதிக்கின்றார். ஆனால் ஆத்மாவின் விருப்பத்தால் உண்டான ஒரு சூழ்நிலையின் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் கடவுள் என்றும் பொறுப்பாளி அல்ல. மயங்கிய நிலையில் உடலில் வசிக்கும் ஆத்மா தன்னை பௌதிக உடலுடன் அடையாளம் காண்பதால் வாழ்வின் நிலையற்ற இன்பத் துன்பங்களுக்கு உட்படுகிறான். மலரின் அருகில் இருப்பதால் அதன் நறுமணத்தை நுகர இயல்வது போல பரமாத்மாவாக எப்போதுமே ஆத்மாவுடன் இருக்கும் இறைவனால் தனிப்பட்ட ஆத்மாவின் விருப்பங்களை அறிய முடியும். ஆசையை ஆத்மாவை கட்டியிருக்க செய்யும் சூட்சம ரூபமாகும். ஆத்மாவின் தகுதிக்கேற்ப கடவுள் அவனது ஆசைகளை நிறைவேற்றுகிறார். மனிதன் விரும்புகிறான், இறைவன் நடத்துகிறார். தனது ஆசைகளை நிறைவேற்றும் சர்வசக்தி தனிப்பட்ட ஆத்மாவிடம் இல்லை. ஆனால் கடவுளால் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற இயலும். அனைவருக்கும் சமமாக விளங்கும் கடவுள் சிறிதளவு சுதந்திரத்தை உடைய ஆத்மாவின் ஆசைகளில் தலையிடுவதில்லை. இருப்பினும் யாரேனும் கிருஷ்ணரை விரும்பினால் அவனின் மீது தனி கவனத்தை செலுத்தக்கூடிய பகவான் அவன் தன்னை வந்தடைவதற்கும் நித்திய ஆனந்தத்துடன் வாழ்வதற்கும் ஆசைப்படுவதற்கும் உற்சாகப்படுத்துகிறார். எனவே வேத வாக்கியம் உறுதி செய்கிறது, ஏச உக்யேவ சாது கர்ம காரயதி தம் யம் ஏப்யோ லோகேப்ய உன்னீஷிதஹே. ஏச உக்யேவா சாது கர்ம காரயதி யம் அதோ நீஷதே. உயிர் வாழிகள் ஏற்றம் பெறுவதற்காக கடவுள் அவர்களை புண்ணிய காரியங்களில் ஈடுபடுத்துகிறார். நரகத்திற்கு செல்வதற்காக அவர்களை கடவுள் பாவகாரியங்களில் ஈடுபடுத்துகிறார். கௌசிதகி உபனிஷத் 3வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அக்ஞோ ஜந்தூர் அனுஷோயம் ஆத்மன சுகதுக்கயோ ஈஸ்வரே பிரேரிதோ கச்சேத் சர்வகம் வாஸ்வப்ரமேவச. ஆத்மா தனது சுகதுக்கத்திற்கு இறைவனை முழுமையாக சார்ந்துள்ளான். மேகம் காற்றினால் விரட்டப்படுவதைப் போல இறைவனின் இச்சையால் அவன் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போகலாம். எனவே உடல் பெற்ற ஆத்மா தனது நினைவிற்கெட்டாத காலத்திலில் கிருஷ்ண உணர்வை தவிர்ப்பதற்கு எழுந்த ஆசையினால் தனது சொந்த மயக்கத்திற்கு காரணமாகிறான். விளைவு நித்தியமான ஆனந்த அறிவுடன் விளங்க வேண்டிய அவன் இறைவனுக்கு தொண்டாற்றல் எனும் தனது சொரூபத்தை அற்பத்தனத்தால் மறந்து மாயினால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளான். மேலும் அறியாமையின் ஆதிக்கத்தால் தனது கட்டுண்ட நிலைக்கு இறைவனே காரணம் என்று நினைக்கின்றான். வேதாந்த சூத்திரம் 2வது காண்டம் 1வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் இதை உறுதி செய்கின்றது. வைஷம்யேனை கிருணேன்ய சாபேக்ஷாவாத் ததாஹி தர்ஷயதி. இறைவன் விருப்பு வெறுப்புடன் இருப்பதாக தோன்றினாலும் அவர் யாரையும் வெறுப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. ஓம் தத் சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மையம் ததாதீன் ஸ்வபதாந்திகம். வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சாகரஜாதம் சககன ரகுநாதாம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககனலலிதா ஸ்ரீ விசாகாம் ச. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே. நம ஆச்சாரிய பாதானிதா கிருபுதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ண. இந்த அந்த 5வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகம் ஆத்மாவும் பரமாத்மாவும் பற்றிய அவருடைய செயல்பாடுகளை, ஆத்மாவுடைய செயலோடையோ அதோடைய விளைவையும் பரமாத்மாவுடைய செயலையும் அதோடைய விளைவை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். ஆத்மாங்கிறது யாரு? ஆத்மாங்கிறது நம்ம. பரமாத்மாங்கிறது பகவான். ஸோ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அவங்களோட செயல்களில் என்ன வித்தியாசம் இருக்குது, ஆத்மா எப்படி இந்த உடலில் செயல்படுது, பரமாத்மா இந்த உடலில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, பரமாத்மா இந்த உடலில் இருக்கார், பரமாத்மாங்கிறது யார், கிருஷ்ணா பகவான். இந்த உடலில் ரெண்டு ஆத்மா இருக்காங்க நம்முடைய உடலில், நம்ம உடலில் மட்டும் இல்லை எந்த உயிரினம் எடுத்துக்கிட்டாலும், ஆடு மாடு கோழி நாய் பன்றி பூனை மிருகங்கள் மனுஷங்க தாவரங்கள் பறவைகள் எந்த ஒரு ஜீவராசி எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த உயிருள்ள அந்த உடல்னா அது சிங்கத்தோட உடலாக இருந்தாலும் சரி, ஒரு செடியோட உடலாக இருந்தாலும் சரி, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினம்ங்கிறது ஆத்மாவை குறிக்குது. அதில் உயிர் இருக்க போய் தான் அது உயிரினம் சொல்கிறோம் இல்லையா. தாவரம் ஒரு உயிரினம், விலங்குகள் ஒரு உயிரினம், அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் அது இயங்கிட்டுருக்கு. செடி வளருது, விலங்குகள் வந்து நடக்குது சாப்பிடுது ஓடுது, மனுஷனும் சாப்பிட்றான் தூங்குறான். அப்படி ஓரொரு ஜீவராசிகளும் உயிருள்ளவர்களெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தவங்க, ஆத்மா இருக்கிறதுனால தான் அந்த உடல் இயங்கிட்டுருக்கு. அந்த ஆத்மா அந்த உடலை இயங்கிட்டுருக்கு. அதே போல் பரமாத்மாவும் கூடயே இருக்கார், ஜீவாத்மா கூடயே பரமாத்மாவும் எப்போ இருக்கார், பகவான் எப்போ நம்ம கூட இருக்கார், புரிஞ்சுதா. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ந கர்த்தம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் சம்பவஸ்ய து பர பிரவர்த்ததே. உடல் என்னும் நரகத்தின் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களை உண்டாக்குவதும் இல்லை, இவையெல்லாம் ஜடையற்கின் குணங்களால் செயல்படுபவையே. இப்போ ஆத்மா வந்து, ஆத்மாங்கிறது யாரு, நம்ம தான். அப்போ இது என்னது, உடல் இல்லையா. அப்போ நம்ம உடலா ஆத்மாவா, நம்ம ஆத்மா. எப்படி சொல்கிறோம் நம்ம உடல்ல ஆத்மான்னு, உடலுக்கு ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஆத்மா இருக்கிறதுனால உடல் இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் ஆத்மாவுக்கு உடலுக்கு என்னென்ன பேதம் இருக்கு, ஆத்மாவுக்கு உடலுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு, ஆத்மா அழிவற்றது, ஆத்மா அழிவற்றது, அப்ப உடல் அழியக்கூடியது, அப்புறம் ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு உண்டா இல்லையா, எவ்வளவு பேர் ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு உண்டுங்கிறீங்க, உடலுக்கு ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு உண்டா இல்லையா, அப்ப உடலுக்கு உண்டு உண்டா இல்லையா, உண்டு. அப்ப ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது, ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது, உடலுக்கு பிறப்பிறப்பு உண்டு, அப்புறம் வேற ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நடிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. இந்த உடலை என்ன பண்ணலாம், நெருப்பால் எரிக்கலாம், நீரால் நடிக்கலாம், காற்றால் உலர்த்தலாம், ஆயுதங்களால் வெட்டலாம். இதுதான் உடலுக்கு ஆத்மாக்குள்ள வித்தியாசம். அப்போ உடலுக்கு இவ்வளவு இருக்குது, உடல் அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, இவ்வளவு மாற்றங்களுக்கு உட்பட்டது, ஆத்மா இதுக்கெல்லாம் கிடையாது. அப்படின்னா எது உயர்ந்தது, ஆத்மா தான் உயர்ந்தது. ஏன் உடலை விட ஆத்மா இவ்வளோ உயர்ந்தது, ஏன்னா கிருஷ்ணருடைய அம்சம் இல்லையா, கிருஷ்ணருடைய பின்ன பகுதி. ஆத்மா கிருஷ்ணருடைய சிறி அம்சமாக இருக்கிறதுனால ஒரு பின்ன பகுதியானது. அணு அணு கூட ரொம்ப சின்னது, ஏன்னா அணுவுக்குள்ளே கூட ஆத்மா இருக்குது, அணுங்கிறது ஒரு உயிரினம், அந்த அணுக்குள்ளே கூட ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மா ரொம்ப ரொம்ப நுண்ணியமானது, அந்த ஆத்மா கிருஷ்ணருடைய அம்சம். அதே போல் இந்த உடலும் பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தான். இந்த உடலும் வந்து நம்ம வரும்போது எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அந்த உடலே குழந்தை பிறக்கும்போது உடல் கிடைக்குது, அந்த உடலும் பகவான் தான் கொடுக்குறாரு. எப்படின்னா பௌதீக சக்தினால கிடைக்குது, பௌதிக சக்தி. என்னென்ன பௌதிக சக்தி, இந்த உடல் வந்து பௌதிக சக்தினால என்னென்ன பௌதிக சக்தி, அது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்ச பூதங்கள். அதனால பௌத்திகம், பௌத்திகம்னா பூத உடல், பௌத்திக உடல். இந்த அஞ்சு பௌத்திக பொருட்களால் ஆனது, அஞ்சு விதமான பௌதிக பொருட்களுடைய கலவையினால் ஆனதுனால இதை பௌத்திக உடல்னு பேர். அப்போ இது பௌத்திக சக்தி, இந்த உடல் வந்து பௌதிக சக்தி, ஆத்மா ஆத்மீக சக்தி. கிருஷ்ணர்கிட்ட வந்து பௌத்திக சக்தியும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரிந்து வருது, கிருஷ்ணர்கிட்டருந்து பிரிந்து வரக்கூடிய சக்தி பௌத்திக சக்தி. கிருஷ்ணர் படைக்கிறார் இந்த உலகம் வந்து பௌத்திக சக்தினால் இயங்கிட்டு இருக்கு. ஆத்மா வந்து பௌத்திக சக்திக்கு அப்பாற்பட்டவன், ஏன்னா அது ஆத்மீக சக்தி. நம்ம வந்து உடலா ஆத்மாவா? ஆத்மா. அப்ப இது என்னது? உடல். ஆத்மா. அப்ப இந்த உடல் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த உடல்ல இருக்கு ஆத்மா. இந்த உடல் எந்த சக்தி? பௌதிக சக்தி. ஆத்மா ஆத்மீக சக்தி. அப்போ ஆத்மா ஆத்மீக சக்தியா இருக்க போய் தான் இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? இல்லாட்டி வெறும் பௌத்திகம் இயங்காது. இப்ப இது வெறும் பௌத்திகம் தான், இது இயங்கறது இல்லை. ஏன்னா இதுல ஆத்மா கிடையாது. இந்த செவற்று செவறு இயங்காது, இந்த ஜன்னல் கதவு இயங்காது, இந்த கடிகாரம் தானா இயங்காது, எதுவுமே தானா இயங்காது. இதெல்லாம் பௌத்திக சக்தி. இதுக்கு பின்னாடி ஒரு ஆத்மீக சக்தி இருக்கிறதுனால தான் இயங்குது இல்லையா? கடிகாரத்துக்கு மணி கொடுக்குறோம், அப்புறம் இந்த உடல் ஆத்மா இருக்கு, தாவரங்கள் ஆத்மா இருக்கு, வளருது. அப்போது ஆத்மா வந்து ஆத்மீக சக்தி, கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். உடல் வந்து பௌதிக சக்தி. உடல் அவ்வளோ முக்கியமானது இல்லை. உடல் வந்து எப்போ முக்கியமானதுன்னா அது பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துறதுனால முக்கியமானது. இல்லாட்டி உடலுக்கு ஒன்றும் மதிப்பு கிடையாது. கிருஷ்ணனுடைய சேவைக்காக இந்த உடலை பயன்படுத்தலைன்னா அது வீண் தான். அந்த அந்த பௌதிக சக்தியும் வீணாக தான் விரயமாகுது. இப்போ எந்த ஒரு பௌத்திக சக்தி ஆனாலும் அதை கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தணும், அப்போ தான் அது ஆத்மீகமாகும். அப்போ இந்த உடலை வந்து நம்ம கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்திட்டே இருந்தோம்னா இதுவும் ஆத்மீகமாயிரும், பௌத்திகம் கிடையாது. அப்போ எந்த ஒரு பொருளாகட்டும் அதை கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தினா அது பௌத்திகமாக இருந்தாலும் அது ஆத்மீகமாயிரும், ஏன்னா அது பகவானோட சம்மந்தப்படும். புரிஞ்சுதா? அப்போது ஆத்மா இந்த உடலில் இயக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் நம்முடைய செயலுக்கெல்லாம் ஆத்மா காரணம் கிடையாது. அதுதான் இது முன்னாடி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். எப்படி இந்த உடலை இயங்குதுன்னா, ஆத்மா இந்த உடலை இயக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, எப்படி இந்த உடல் இயங்குதுன்னா மூன்று குணங்களால் இயங்குது. ஜட இயற்கையோட மூன்று, இந்த இயற்கை வந்து மூணு குணத்தினால் செயல்படுது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் மூணு இயற்கை குணம் என்னென்னது. மூணு இயற்கை குணத்தினால நம்ம எல்லாரும் இயங்கிட்டு இருக்கோம். இந்த உலகமே மூணு குணத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக. பிரகிருதினா இந்த இயற்கை, இந்த உலகம். குணை கர்மானி, மூணு குணத்தினால இயங்கிட்டு இருக்கு. என்னென்ன மூணு குணம்? ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த மூன்று குணத்தினுடைய கலவையினாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த மூணு குணம் தான் நம்ம செயல் பண்ண தூண்டுது. ஆத்மா இந்த உலகத்துல வந்த உடனே, இந்த உடலுக்கு வந்த உடனே இந்த மூணு இயற்கையினுடைய குணத்தினால செயல்பட ஆரம்பிக்கிறான். உண்மையில ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனால் இந்த உடலோட தன்னை சம்மந்தப்படுத்திக்கிறான் இந்த இயற்கையில் குணங்களால். இந்த இயற்கைங்கிற குணத்தினோட தொடர்பு கொள்ளும்போது சத்துவ குணத்தில் சில காரியங்களை பண்ணி அதனுடைய விளைவை சந்திக்கிறாங்க. தீவிர குணத்தில் சில காரியங்களை பண்ணி அதுக்குண்டான விளைவுகளை சந்திக்கிறோம். அறியாமை குணத்தில் சில காரியங்களை பண்ணி அதுக்குண்டான வினைகளை சந்திக்கிறோம். அப்போது செயல் பண்ணுறது, செயல் பண்ண தூண்டுறது எல்லாமே ஆத்மா வந்து இந்த மூணு குணத்தினால தான். பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக. இந்த குணம் தான் நம்மளை செய்ய தூண்டுது. அகங்காரம், அந்த அகங்காரத்தினால ஆத்மா என்ன நினைச்சுக்கிறான், நான் தான் செய்தேன். அகங்காரத்தினால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் செய்தேன், என்னால் தான் நடந்தது. அப்போ உண்மையில் ஆத்மா எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. ஆத்மாவுக்கு இந்த உடலில் செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. ஆத்மா இந்த உலகத்துக்கு வர வேண்டிய வேலையும் கிடையாது. இந்த உடல் எடுத்துக்கிட்டு இந்த உடலால் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் ஒன்று கிடையாது. அப்போ ஏன் ஆத்மா இந்த உடலில் வந்து செயல் பண்ணுறான்? ஆத்மா வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது. ஆத்மா வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, இந்த உடலை சேர்ந்தவன் கிடையாது, அவன் எதையும் சார்ந்தவன் கிடையாது. அப்படின்னா ஆத்மாங்கிறவன் யார்? அவன் எங்கே எதை சார்ந்தவன், எங்கே இருக்க வேண்டியவன்? ஆத்மாங்கிறவர் வந்து பகவானுடைய அம்சம். பகவான் கூட எப்போவுமே நித்தியமாக இருந்தவருக்கு சேவை பண்ண வேண்டியவர். பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடியதான் முக்தி. நம்ம படித்தோம் இல்லையா, பகவானுடைய எப்போவுமே அவருடைய சேவையில் இருக்கக்கூடியதான் முக்தி. அதுதான் ஆத்மாவுடைய ஆதார சுரூப நிலை. ஆத்மாவுடைய ஆதார சுரூபமான நிலை என்னென்னா நம்முடைய நிலை பகவானுக்கு எப்போவுமே சேவை பண்ணுறது. ஆனால் அதை விட்டுட்டு ஆத்மா வந்து இந்த உடல் எடுத்துக்கிட்டு இந்த மூணு குணத்தினால செயல் பண்ணி அவருடைய விளைவுகளை சந்திக்கிறார். இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாமே எதனால் விளையுது? மூணு குணத்தினுடைய தொடர்பு, முக்குணத்தினுடைய கலவையினால். அப்போ ஆத்மா வந்து இந்த மூணு குணத்தினுடைய உந்துதலால் செயல் பண்ணுறதுனால அவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான். செயல் பண்ணி அதனுடைய விளைவில் பந்தப்பட்டுக்கிறான். அதனால தான் சொல்கிறார் கிருஷ்ணர், உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை. ஆத்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது.
ஆனால் இந்த உடலில் வந்த உடனே ஆத்மா வந்து இந்த குணத்தினுடைய தூண்டுதலால் சில செயலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுறார். ரெண்டாவது, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை. ஆத்மா நம்மளை செய்ய சொல்லி தூண்டாது, குணம்தான் தூண்டுது செய்யணும்னு இல்லையா. உதாரணத்துக்கு மூணு குணத்தை எடுத்துக்குவோம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்தில், சத்துவகுணத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி காரியங்களாக தூண்டும் தெரியுமா? செயல் பண்ண சொல்லி புண்ணியகாரி, கரெக்ட், புண்ணியகாரியும் பண்ண சொல்லும். நாலு பேருக்கு உதவி செய்யணும், யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நல்லவனாக இருக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு, அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், இதெல்லாம் இந்த குணத்தினுடைய தூண்டுதல். சரி, தீவிர குணத்தினுடைய தூண்டுதல் எப்படி இருக்கும்? தீவிர குணத்தில் இருக்கிறோன்னா கோவப்படுறது, சண்டை போடுறது, முட்டாள்தனமாக செய்கிறது, அகங்காரப்படுறது, பொறாமைப்படுறது, இதெல்லாம் தீவிர குணத்தினுடைய தூண்டுதலால். உண்மையில் ஆத்மா இதை செய்யறது கிடையாது, ஆத்மாக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆத்மா இந்த உடலில் வந்த உடனே சத்ருகுணத்தில் தூண்டுதலால் அந்த மாதிரி செயல்படுறான், தீவிர குணத்தினுடைய தூண்டுதலால் இப்படி செயல்படுறான். அப்புறம் அறியாமை குணத்துடைய தூண்டுதல் என்னது? அறியாமை குணத்துக்கு தூண்டுதல் இருக்கு, அது என்ன செய்ய வைக்கும்? நல்லா சாப்பிடணும், தூங்கணும், சோம்பேறியாக இருக்கணும், வேலையே செய்யக்கூடாது, எப்பவுமே மந்தமாக இருக்கணும், இதெல்லாம் இந்த தமோகுணத்துடைய தூண்டுதல். ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கிட்ட உடனே இந்த உலகத்தில் மூணு குணத்தினால மாறி மாறி செயல்படுறோம். சில சமயம் நம்ம சத்துவ குணத்தில் செயல்படுறோம், சில சமயம் தீவிர குணத்தினால செயல்படுறோம், சில சமயம் அறியாமை குணத்தினால செயல்படுறோம். அமைதியாக இருக்கோம்னா சத்து குணத்தில் இருக்கோம்னு அர்த்தம், யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கிறோம்னா தீவிர குணத்தில் இருக்கோம்னு அர்த்தம், அப்புறம் தூங்கிக்கிட்டே இருக்கோம்னா தமோ குணத்தில் இருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஆத்மாவை இந்த குணங்கள், இந்த குணங்களுடைய தொடர்புனால ஆத்மா அந்த செயலுடைய விளைவுகளை சிக்குண்டு இருக்கான். புரிஞ்சுதா? அப்போது ஆத்மா தூண்டுறது கிடையாது, குணம்தான் தூண்டுது செய்ய சொல்லி. செயல்களின் பலன்களை உண்டாக்குவதும் இல்லை. ஆத்மாவுக்கு செயல் பலம் ஒன்று, பலன் ஒன்று கிடையாது. ஆனால் அதோடைய பலனுடைய விளைவுகளை மாட்டிக்கிறான், அவ்வளோதான். இவையெல்லாம் ஜட இயற்கையின் முக்குணங்களால் செய்யப்படுபவையே. இந்த மூன்று குணம்தான் ஆத்மா இப்படியெல்லாம் செய்ய வைக்கும். இல்லாட்டி ஆத்மாவுக்கு ஆதாரமான நிலை என்னென்னா பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியதுதான். அது ஆனந்தம் ஸ்வரூபம், ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு சந்தோஷமான நிலை பகவானுக்கு எப்பவுமே சேவை செய்கிறது. ஆனால் அதை விட்டுட்டு ஆத்மா வந்து நான் எப்படியாவது அனுபவிக்கணும், நான் எஜமானனாக இருக்கணும், நான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மா என்ன பண்ணுறான்? இந்த உலகத்துக்கு வந்துடும், அது வீழ்ந்துடுறான் தன்னுடைய நிலையிலேருந்து ஆத்மா வீழ்ச்சி அடையும். அதுதான் கட்டுண்ட நிலைக்கு வர்றதுன்னு அர்த்தம். கட்டுண்ட நிலைனா நம்ம வந்து நம்மளை நாமளே பந்தப்படுத்திக்கிட்டோம். ஆத்மா வந்து இந்த உலகத்தில் வீழ்ந்து தன்னை கட்டுண்ட நிலையில் வச்சுக்குது, சிறை கைதி மாதிரி. வெளியில் சுதந்திரமாக இருந்த கைதி சிறையில் போயிட்டால் சுதந்திரமாக இருக்க முடியாது, அங்கே ரூமில் வச்சு அவனை பூட்டிடுவாங்க. அப்போ அவன் சிறைப்பட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த உடல்ங்கிற சிறையில் ஆத்மா வந்து மாட்டிக்கிச்சு. எப்படி ஒரு கைதி வந்து அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறி அவன் இஷ்டப்படி வாழும்னு நினைக்கிறானோ அப்போ வந்து அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் இல்லையா, ஜெயிலில் போடுறாங்க. ஒரு கைதி ஏன் ஜெயிலுக்கு போகிறான், எதனால் அவன் சிறைவாசத்தை அனுபவிக்கிறான்னா அவன் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்தான் இல்லையா. நம்ம எல்லோரும் வந்து அரசாங்கத்துடைய பிரஜைகள், இந்த நாட்டுடைய பிரஜைகள், குடிமக்கள். இப்போ அரசாங்கம் வந்து சில சட்டத்திட்டங்களை நமக்காக வச்சுருக்காங்க. சட்டத்திட்டங்கள் வந்து மனுஷங்களுக்கு தான், விலங்குகளுக்கெல்லாம் சட்டத்திட்டம் கிடையாது இல்லையா. ஒரு எரும மாடு வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னால் பண்ணுமா? எரும மாட்டு வந்து சிக்னல் பார்த்து போக மாட்டேன்னு கேட்டால் எப்படி இருக்கு? எரும வந்து ரோடு கிராஸ் பண்ணுது, சிக்னலை பார்த்து போன எரும மாட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதே நம்ம வந்து பைக்கில் போகிறோம், சிக்னலை பார்க்காம போயிட்டா என்னாகும்? போலீஸ்காரன் பிடிச்சி ஃபைன் போட்டுருவான், வண்டி பிடிங்கிடுவான், கோர்ட்டில் வந்து ஃபைன் கட்டுங்கம்மா. ஏன்னா நம்மளும் எரும மாடு ஒன்றா? ஆனால் இப்போ நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அது ரெண்டாவது இல்லையா. ஆனால் எரும மாட்டுக்கு விலங்குகளுக்கெல்லாம் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டம் கிடையாது, ஏன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியலையா, தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? அறியாமை. அது தெரியாது, அதுக்கு ஐந்து அறிவு தான் இருக்குது, அதுக்கு அறியாமை இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அரசாங்கத்துடைய சட்டத்திட்டம் இதெல்லாம் அப்படின்னு தெரியும். அதனால தான் நமக்கு ஓரளவுக்கு பயிற்சி பண்ண முயற்சி பண்ணுறோம். யாரெல்லாம் அந்த சட்டத்திட்டத்தை மீறுறாங்களோ அவங்க என்ன பண்ணப்படுவாங்க? அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவாங்க, அரசாங்க அதிகாரிகளால் சிறைப்படுத்தப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க, தண்டனைக்குள்ளாவாங்க. அது எதனால் நடந்தது? நம்மளை வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தினது. நமக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது, நம்ம நல்லா பேசலாம், பாடலாம், விளையாடலாம், வாகனங்கள்லாம் ஓட்டலாம், அரசாங்கம் இதுக்கெல்லாம் தடை சொல்லாது. ஆனால் என்ன செய்யணும், அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கும், அதை பின்பற்றணும். இந்த இடத்துல தான் விளையாடணும், இந்த இடத்துல தான் வாகனம் ஓட்டணும், இந்தந்த விதிகள்லாம் பின்பற்றணும்னு. நாட்டு ரோட்டில் போய் கிரிக்கெட் மேட்டை வச்சு விளையாண்டா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் தலைகீழெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அதை தான் பண்ணணும். அந்த மாதிரி அரசாங்கம் சில சலுகைகளை நம்ம கொடுத்துருக்காங்க, அதை விட்டுட்டு நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் நம்மளை வந்து தண்டிக்கிறாங்க. எல்லாருமே அது செய்கிறது கிடையாது. எல்லா பிரஜைகளும் அது பண்ணுவாங்களா? அரசாங்கத்தோட சட்டத்தை எல்லா பிரஜைகளும் மீறுறதில்லை இல்லையா? கொஞ்சம் பிரஜைகள் மீறுறவங்களும் இருப்பாங்க. நல்லா பின்பற்றுறவங்களை என்ன சொல்லுவாங்க? நல்ல பிரஜைகள், நல்ல குடிமக்கள் வந்து சட்டத்தை ஒழுங்காக பின்பற்றுவாங்க. சட்டத்தை மீறுறவங்க அரசாங்கத்தினால தண்டிக்கப்படுறாங்க. அதனால தான் சிறைச்சாலையில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் ஜெயிலெலாம் கட்டுறாங்க அரசாங்கத்தில்? பெரிய பெரிய காலேஜ் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், ஹாஸ்பிட்டல்லாம் கட்டலாம், ஏன் இவ்வளோ ஜெயிலுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நம்ம கேட்கலாம். கேட்கலாமா இல்லையா? ஏன் அரசாங்கம் ஜெயில் கட்டுறாங்க? இப்போ இங்கே புதுசாக ஒரு சிட்டி டெவலப் பண்ணுறாங்க, பெரிய சிட்டி ஆகுது இந்த இடம். இந்த இடம் ஒரு பெரிய சிட்டி ஆகிடுச்சுன்னா பெரிய பெரிய ஸ்கூல் வரும், காலேஜ் வரும், ஹாஸ்பிட்டல் வரும், ஆனால் ஒரு ஜெயிலும் வரும். ஏன் ஜெயில் வருது? ஆமாம், ஏன் ஜெயிலுக்கு போலீஸ்காரங்களாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. போலீஸ்காரங்க வந்து சமுதாயத்துக்கு சேவை பண்ணுறது தான். அவங்க பணம் வாங்குறதுக்கு, லஞ்சம் பண்ணுறதுக்கு, தொந்தி வளர்த்துக்கிறதுக்கெலாம் இல்லை. போலீஸ்காரங்களுடைய வேலை என்னென்னா சமுதாயத்துக்கு சேவை பண்ணும். சட்ட ஒழுங்கு வந்து சரியாக இருக்கா, எல்லாம் பின்பற்றுறாங்களா? ஏன்னா எப்போவுமே வந்து தவறு செய்கிறவங்களும் இருப்பாங்க, அப்போ அவங்கள திருத்தணும். தவறு செய்கிறவங்களே திருத்துறது தான் அரசாங்கம் சட்டம்லாம். வேணும்னா அவங்களை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும், அடிக்கணும், உதைக்கணுங்கிறதுக்காக இல்லை. அவங்க திருந்துவாங்க. தப்பு பண்ணுறவங்களை தண்டிச்சா கண்டிச்சா என்ன பண்ணுவாங்க? திருந்துவாங்க. அந்த மாதிரி தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அதிகாரியெல்லாம் வச்சு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவனுக்கு அந்த போய் அங்கே சில அசௌகரியங்கள்லாம் பார்க்கும்போது அவன் என்னாடுவான்? திருந்திடுவான். ஐயோ, நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, என்ன எல்லாம் கைதின்னு சொல்லுவாங்க, திருடன்னு சொல்லுவாங்க, என்னை அவமானப்படுத்தி பேசுவாங்க, என் குடும்பத்தை தப்பாக பேசுவாங்க, அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறக்கூடாது, காவல்துறை இருக்குது, நம்மளை தண்டிச்சிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினோட இருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி இறைவனுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது. பகவானுடைய சட்டத்தை பகவான் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கார். இருக்கா இல்லையா? சுதந்திரம் கொடுத்துருக்காரா இல்லையா? பகவான் சுதந்திரம் கொடுத்துருக்காரா இல்லையா? நம்மளை என்றைக்காக வந்து ஏன் பகவத்கீதை படிக்கலன்னு கேட்டிருக்காரா? ஏன் நீ கோயிலுக்கு வரலன்னு கேட்டிருக்காரா? ஏன் என்னை கும்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டிருக்காரா? எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா பகவான் சுதந்திரமானவர். கிருஷ்ணர் வந்து முழு சுதந்திரமானவர். இங்கே வந்து அவருக்கு விபுன்னு பேர். பகவானுக்கு இன்னொரு பேர் என்னது? விபுனா எல்லையற்றவர். அவர் எல்லாத்திலும் எல்லையற்றவர். ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வச்சிருக்காரு. அதுதான் முதல்ல இங்கே சொன்னார் பிரபுபாத். என்னென்ன ஆறு ஐஸ்வர்யங்கள்? அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வச்சிருக்கிறவர் தான் பகவான். முழுமையாக இருக்கணும், ஒரு சதமானம் கூட குறையக்கூடாது. ஆறு ஐஸ்வர்யங்களும் ஆறுமே முழுமையாக இருக்கணும். அப்படி யார்கிட்ட இருக்கோ அவர் தான் பகவான். எல்லாமே முழுமையாக இருக்கணும். அது பகவான்கிட்ட தான் இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட, அவருடைய அவதாரங்கள்கிட்ட தான். அதனால பகவான் வந்து அவர் வந்து எல்லாத்திலுமே முழுமையானவர், சுதந்திரத்திலே முழுமையானவர். அவரை வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது. பகவான் இப்போ யாராக கட்டுப்படுத்த முடியுமா? நீ இது பண்ணாத, அது பண்ணாத, நீ ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது. ஆனால் யசோதா சொன்னாங்களே, கிருஷ்ணரை பிடிச்சி கட்டி போட்டாங்க, கிருஷ்ணரை விளையாடாதேன்னு சொன்னாங்க, கிருஷ்ணரை வந்து ஒழுங்காக நேரத்து சாப்பிட வரணும்னு சொன்னாங்க, பெரம்பு எடுத்து அவங்களை விரட்டினாங்க. இப்போ தான் சொன்னோம் பகவானை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு, சுதந்திரமானவர்னு. ஆனால் யசோதா வந்து கிருஷ்ணரை கட்டுப்படுத்துகிறாங்களே, அது எப்படி? பகவான் வந்து வெல்லவே முடியாதவர். அவரை யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் தன் பக்தனுடைய பக்திக்காக அவர் தன்னை கட்டுப்படுத்திக்குவார், தன்னை ஒப்படைச்சிடுவார் அவங்ககிட்ட. அது பகவானுடைய ஒரு காரணமற்ற கருணை. இல்லாட்டி பகவானை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, பகவானை யாரும் வெல்ல முடியாது. அவர் முழு சுதந்திரமானவர், அவர் இஷ்டப்படியெல்லாம் அவர் செயல்படக்கூடியவர். ஆனால் தன்னுடைய பக்தனுடைய அன்புக்காக வேண்டி அவர் தன்னை ஒப்படைக்கிறார் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட. அப்பேற்பட்ட பகவான் முழு சுதந்திரமானவர். அவருடைய அம்சம் ஜீவாத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால நமக்கிட்டையும் சுதந்திரம் இருக்குது இல்லையா? ஆனால் அது சிறிய அளவில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பகவான் அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கிடையாது. பகவான் அளவுக்கு நமக்கு அழகோ, அறிவோ, துறவோ, புகழோ, செல்வமோ, வலிமையோ கிடையாது. இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவான் இருக்கிற எல்லா கல்யாண குணங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்மகிட்டயும் இருக்கு, ஆனால் அளவில் சதவீதத்தில் குறைந்திருக்கு, முழுமையான கிடையாது. அப்போ பகவான் சுதந்திரமானவர், நாமளும் சுதந்திரமானவங்க. அதனால தான் பகவான் யாருடைய சுதந்திரத்திலையும் தலையிடுறதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் பேர் ஆத்மீக லோகத்தில் இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி வைகுண்டம் மட்டும்தான் இருந்தது. அந்த வைகுண்ட லோகத்தில் வந்து நம்ம எல்லோரும் பகவானுக்கு சேவகர்களாக இருந்தோம். அப்போ ஒரு கேள்வி வரலாம், பகவானுக்கு ஏன் அங்கே நம்ம சேவகராக இருந்தோம்? பகவானுக்கு ஏன் அங்கே சேவகராக இருந்தோம்? ஏன்னா ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அதுதான். பகவான் வந்து நம்ம எல்லாம் யார்? பகவானுடைய அம்சம் இல்லையா ஆத்மா. பகவான் வந்து தன்னை இன்னும் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக பலவித அம்சங்களாக தன்னை விரிவங்கம் செய்தார். அப்படி நிறைய ஆத்மாக்கள் வந்து ஆத்மீக லோகத்தில் பகவானுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சேவை பண்ணிட்டுருக்கிற ஆத்மாக்கள் வந்து கொஞ்சம் பேர், நான் ஏன் பகவானுக்கு போய் சேவை பண்ணணும்? நான் இந்த மாதிரி எல்லாம் அனுபவித்தா நல்லாயிருக்குமே, நான் பகவானாக இருக்கணுமே, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாருமே நான் வந்து எல்லாருமே நான் கதாநாயகனாக இருக்குன்னு நினைப்பாங்க. யாருமே நான் சேவகனாக இருக்குன்னு நினைக்க மாட்டேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? நான் எஜமானாக இருக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க? இந்த குடும்பத்தில் நான் எஜமானாக இருக்கணும், இந்த ஊருக்கு நான் தலைவனாக இருக்கணும், எல்லாமே அப்படி தான் விரும்புகிறாங்க. யாராக வந்து நான் சேவை பண்ணுறேன்னு கேட்குறாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த பதவியே சேவை பண்ணுறதுக்கு தான். ஒரு குடும்ப தலைவராகட்டும், இந்த ஒரு ஊர் தலைவனாகட்டும், ஒரு நாட்டுக்கு தலைவனாகட்டும், அவருக்கு எப்பேற்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும்? சேவை பண்ணணும். அதுக்கு தான் அந்த பதவியெல்லாம். எப்போவுமே நம்ம எஜமானன் கிடையாது, நம்ம எப்போவுமே சேவகர்கள் தான். ஆனால் அதை நம்ம மறந்துடுறோம். மறந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எஜமானாக இருந்தால் நல்லாயிருக்குமே, நம்ம எல்லாத்தையும் அனுபவித்தால் நல்லாயிருக்குமே, எல்லாத்துக்கும் நம்ம காரணமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சில ஆத்மாக்கள் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை கொஞ்சமாக அந்த இருந்த அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் குதிச்சார். பகவான் உண்மையில் இந்த உலகத்தை படைக்கணும்னு விரும்பவே இல்லை. அரசாங்கத்துக்கு உண்மையில் விருப்பம் கிடையாது ஜெயிலெல்லாம் பண்ணி நம்மளை உள்ளே தள்ளணும்னு. ஆனால் என்ன வலுக்கட்டாயமாக செய்யப்படுது இல்லையா? அரசாங்கத்துக்கு ஜெயில் கட்டணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனாலும் ஜனங்க தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களை திருத்தணுங்கிறதுக்காக ஜெயிலில் போடுறாங்க. அந்த மாதிரி தான் பகவானுக்கு இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு விருப்பம் ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு உலகத்தை படைச்சு நம்மளெல்லாம் கொண்டு வந்து இங்கே தள்ளி நம்மளை கஷ்டப்படுத்தி பண்ணணுங்கிறது பகவானுடைய விருப்பம் கிடையாது. இப்போ யாருடைய பிரச்சனை? விருப்பம் நம்மளுது, நம்ம இங்கே வரணும்னு விரும்புகிறோம். அதனால பகவான் இந்த உலகத்தை படைச்சிட்டார். படைச்சு இந்த உடலையும் கொடுத்து மூணு குணத்தையும் கொடுத்துட்டார். இனி உங்கள் சுதந்திரப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படின்னு. அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய இஷ்டப்படி என்ன வேளாலும் செஞ்சிட்ருக்கோம். கடவுள் கிடையாதுங்கிறோம், கடவுளுக்கு ரூபம் கிடையாதுங்கிறோம், கடவுளுக்குன்ற ஒருத்தர் பற்றி தெரியவே ஒன்றுமே தெரியாமல் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அறியாமை தான். அவித்யா. அவித்யான்னு என்னது? அறியாமை. தன்னுடைய நம்மளுடைய ஆதாரமான நிலையை மறந்து போன ஒரு அறியாமை. பகவானை மறந்து போய், நான் ஆத்மாங்கிறத மறந்து போய் என்ன நினச்சிக்கிட்டோம்? நான் இந்த உடல், இந்த உடலுடைய எஜமான் நான் தான், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டியவன் நான் தான், இங்கே வந்து என் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம இங்கே தோப்புக்கடின்னு குதிச்சிட்டோம். இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு இந்த உடல் எடுத்துக்கிட்டு நம்ம நினச்சதுக்கு எதிர்மாறாத எல்லாம் நடக்குது. இங்கே சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா சந்தோஷமாக நிரந்தரமாக இருக்க முடியல, தொடர்ந்து கஷ்டம், இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. என்னுடைய இஷ்டம், என்னுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாக மாட்டேங்குது இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் அறியாமையில் என்ன பண்ணுறோம்? மேலும் மேலும் நம்ம எப்படியாவது சந்தோஷமாக இருக்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் என்னது? அறியாமை, அவித்யா. அந்த அறியாமையினால தான் நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம். இது வந்து இது யாரோட தப்பு? நம்மளுடைய தப்பு. ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம்? எல்லாத்தையும் கடவுள் மேலே போட்டுடுவோம். கடவுளுக்கு வந்து கருணை கிடையாது, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, எனக்கு சந்தோஷம் கிடையாது, நான் சாமி கும்பிட்றேன், நான் ஜபிக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பூஜை பண்ணுறேன், ஏன் என்னை கடவுள் இப்படி ஆக்கிட்டாரு அப்படின்னு என்ன சொல்கிறோம்? அதுதான். எப்படி ஒரு கைதி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அரசாங்கத்தை கொலை சொல்லுவார் இல்லையா? கோர்ட்டில் கொண்டு நிறுத்தினா ஜட்ஜிட்டு சொல்லுவார், எல்லாம் அந்த அரசாங்கம் தான் காரணம், நான் ஒன்றும் செய்ய கிடையாது, நான் ஜட்ஜி ஒத்துக்குவாரா? ஒத்துக்கவே மாட்டார். உன்னுடைய தப்பை என்ன நீ உணராமல் அடுத்தவங்க மேலே நீ குறை சொல்கிற, அரசாங்கமோ சட்டமோ அதுக்கு பொறுப்பேற்காது. நீ தான் தவறு செய்திருக்க, நீ அதுக்கு உண்டான சரியான ஆதாரங்களை காரணத்தையும் சொல்லணும். எப்படி பார்த்தா நீ தவறு செய்தால் நீ தண்டனை அனுபவிச்சுதாகணும். அதுபோல நம்முடைய செயல்களுக்கு பகவான் காரணம் கிடையாது. நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நம்முடைய அறியாமையும் நாம தான் காரணம். அதனால தப்புல யாரு யார் மேலே, பகவான் மேலே கிடையாது. அதனால நம்முடைய செயலுடைய விளைவை பகவான் ஏற்றுக்க மாட்டார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, செயல்களின் பாவ புண்ணியத்தை பரமபுருஷர் ஏற்பதில்லை. நம்ம செய்யக்கூடிய செயலுடைய விளைவெல்லாம் பகவான் ஏற்றுக்க மாட்டார், நம்ம தான் ஏற்றுக்கிட்டாகணும். அதுக்கப்புறம் ஜீவனின் உண்மையான ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது, இந்த அறியாமையினாலேயே ஆத்மாவின் மயக்கத்துக்கு காரணமாகும். அப்போ நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதில் பகவானுக்கு சம்பந்தம் கிடையாது, பகவான் காரணம் கிடையாது. அதனால் அவரை குறை சொல்கிறதோ அவர்னால தான் நடந்தது சொல்கிறதுனா முட்டாள்தரம். நம்மளுடைய சுதந்திரத்தினால தான் நம்ம செஞ்சோம். ஆனால் பகவான் எப்படி இதில் சம்பந்தப்படுத்திருக்காருன்னா, பகவான் நமக்கு அனுமதி தர்றார். பகவான் வந்து நமக்கு அனுமதி தர்றார். அவருடைய அனுமதி இல்லாமல் செயல்படவே முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமானாலும், காற்று அசைகிறது ஆகட்டும், சூரியன் உதிக்கிறதாகட்டும், சந்திரன் உதிக்கிறதாகட்டும், சூரியன் அஸ்தமிக்கிறது, எதுவாக இருந்தாலும் யாருடைய அனுமதி இருக்கணும், புல்லு கூட அசைந்தால் பகவானுடைய அனுமதி இருக்கணும். பகவானுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலும் இயங்காது. அப்பேற்பட்ட பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய செயல்களுக்கு அனுமதி தர்றார். இப்போ நமக்கு அடுத்த ஒரு கேள்வி எழலாம், சரி என்னுடைய செயலுக்கு பகவான் அனுமதி தர்றாரு, ஏன் நான் பாவம் செய்யும்போது பகவான் எனக்கு தடுக்க மாட்டேங்கிறார் இல்லையா? சில ஆத்மாக்கள் புண்ணியம் பண்ணுறாங்க, சில ஆத்மாக்கள் பாவம் செய்கிறாங்க. சில சமயம் நம்மளே பாவம் பண்ணுறோம், புண்ணியம் பண்ணுறோம். ஏன் பகவான் நம்மளை தடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் தடுக்க மாட்டேங்கிறாரு? புண்ணியம் செய்யும்போது சரி, பாவம் செய்ய எந்த ஒரு செயல் பண்ணாலும் சரி, புண்ணிய செயலை விட்டுருங்க, சரி நல்லது பண்ணுறாங்க, பாவம் செய்கிற ஆத்மாவை ஏன் பகவான் தடுக்க மாட்டேங்கிறார்? தடுக்கலாமா இல்லையா? நீ பண்ணுறது தப்பு. பகவான் வந்து நம்ம சுதந்திரத்தில் தலையிடுறதே இல்லை. நம்ம செயல் விபரமா இல்லையா, அது அனுமதி கொடுக்குறார், சரி பண்ணட்டும். ஆனால் பகவான் சாஸ்திரமும் கொடுத்துருக்கார். அவர் இந்த உலகத்தில் தோன்றி லீலை பண்ணியிருக்கார். அந்த லீலைகளில் பகவத்கீதை பாகவதத்தில் எல்லாம் எது செயல் பண்ணணும், என்ன செயல் பண்ணக்கூடாது, புண்ணிய செயல் என்னது, பாப செயல் என்னது, எல்லாமே சொல்லியிருக்கா இல்லையா? அதை தெரிஞ்சிக்காமல் இருந்தால் என்னது, அறியாமை, அவித்யா. அப்போ அறியாமையினால, தெரிஞ்சிக்காதனால நம்ம தொடர்ந்து மேலும் மேலும் பாவகாரியம் செய்யும்போது பகவான் அதுக்கு தடை விதிக்கிறது இல்லை. முதல்ல என்ன பண்ணுவார்னா, பகவான் நம்முடைய சுதந்திரத்தில் தலையிடுறதில்லை. நம்முடைய சுதந்திரத்தில் தலையிடுறதே, எந்த ஒரு ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்திலையும் பகவான் தலையிடுறதே இல்லை. ரெண்டாவது, அவர் அனுமதிக்கவும் செய்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கவும் செய்கிறார். மூணாவது என்ன பண்ணுவார், தூண்டவே செய்திருவார். சரி பண்ணி பண்ணி பண்ணால் என்ன தப்பு, பண்ணிட, நீ தானே பண்ணணும்னு விரும்புகிற, பண்ணிக்கோ. இந்த மாதிரி மூணு விதமாக பகவான் நமக்கு எப்பவுமே நம்ம கூட இருந்து சாட்சியாக இருந்து பார்த்துட்ருக்கார். ஒன்று என்ன பண்ணுறாரு, முதல்ல என்ன செய்கிறாரு, சுதந்திரம் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அனுமதி கொடுக்குறாரு. மூணாவது தூண்டவே செஞ்சிருவார். சரி உதாரணத்துக்கு, முதல்ல ராவணனுக்கு என்ன பண்ணார், சுதந்திரம் கொடுத்துட்டார் பகவான். ராவணன் வந்து அவன் இஷ்டம் போல செய்யலாம். ரெண்டாவது என்ன பண்ணார், அவனுடைய செயல்களுக்கெல்லாம் ராவணனுக்கு வந்து பகவான் சுதந்திரம் கொடுத்தார். ரெண்டாவது என்ன பண்ணாரு, அனுமதி கொடுத்தார். மூணாவது தூண்டவே செய்துட்டார். அவ எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருக்கார். அப்போ ராவனுடைய இதயத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாரா? ராவனுடைய இதயத்திலையும் பகவான், அதே ராமர் ராவனுடைய இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். ஆனால் அவனுடைய சுதந்திரத்தில் பகவான் தலையிடலை. அவன் தவறு செய்யும்போது அவனுடைய சுதந்திரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணான். ராவனுடைய சுதந்திரத்தை ராவணன் துஷ்பிரயோகம் செய்தான். ரெண்டாவது பகவான் வந்து அவனுக்கு அனுமதியும் கொடுத்தார். மூன்றாவது அவனை உற்சாகம் படுத்தினார். சீதையை தூக்கிட்டு வர ராமர் நினச்சிருந்தா சீதையை ராவணன் கொண்டு போகவே செய்திருக்க முடியாது. ஆனால் ராமர் அனுமதி கொடுத்தார் சீதையை தூக்கின்னு. ஆனால் இவ்வளவு செய்தும் கூட ராவணனுக்கு நிறைய இடங்கள் உபதேசம் செய்யப்பட்டிருக்கும். அவனுடைய சகோதரன் விபீஷணன் உபதேசம் செய்தான், அவனுடைய பாட்டனார் உபதேசம் செய்தார், அவனுடைய மனைவி உபதேசம் செய்தார், எண்ணற்ற பேர் ராவணனுக்கு உபதேசம் செய்தாங்க. அவன் அதெல்லாம் கேட்கலை. என்ன காரணம், அகங்காரம் தான். முதல் அகங்காரம், ரெண்டாவது அவனுடைய அறியாமை. அறியாமையினால் அவன் மேலும் மேலும் தவறு செய்தான். புரிஞ்சுதா? அப்போ அவனுடைய செயலுக்கு, ராவணனுடைய செயலுக்கு அவனுடைய முக்குணம்தான் காரணமாக இருந்தது. அந்த குணங்களுடைய தூண்டுதலாலும் அவனுடைய அகங்காரத்தினாலும் அறியாமையினாலும் காமத்தின் வசப்பட்டதாலும் ராவணன் என்ன செய்தான், அவனுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணான். பகவானும் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தார், அனுமதி கொடுத்தார், அவனை தூண்டவும் செய்தார். இறுதியில் அவனுக்கு பகவான் வாய்ப்பும் கொடுத்தார். இன்றைக்கு வந்து ராவணன் என்கிட்ட சரணடைய மாட்டானா? ராமர் ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராமர் உடனே எல்லாம் ராவணனை கொல்லலை. இவன் எப்படியாவது நம்மளை சரணடைய மாட்டானான்னு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் ராவணன் சரணடையவே இல்லை. அப்போ யாருடைய தப்பு? நம்முடைய தப்பு தான். நம்ம பகவானை சரணடையலைன்னா நம்முடைய சுதந்திரத்தில் தலையிட மாட்டார் இல்லையா? அப்போ நம்ம எந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு சுதந்திரமும் கொடுத்துருவார், அனுமதியும் கொடுத்துருவார், அதுக்கு உற்சாகம் படுத்திடுவார். சரி, நீ இப்படி தான் இருக்கணுங்கிற சந்தோஷமா இரு இல்லையா? பகவானுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதே சமயத்தில் யாராவது பகவானை அடையணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் உற்சாகம் கொடுப்பார், அதுக்குண்டான சூழ்நிலையில் உருவாக்கி தருவார். நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு நினச்சா அதுக்கும் பகவான் அனுமதி தருவார், உற்சாகப்படுத்துவார். ரெண்டுமே பகவான் செய்வார். அதனால் எந்த ஒரு செயலுடைய பாவ புண்ணியத்தையும் பகவான் ஏற்றுக்கிறது இல்லை. எல்லாமே நம்மளுடைய செயலுடைய வினைகளை நம்ம சந்திக்கிறோம். ஒரு ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கிட்டு அறியாமையின் காரணத்தினால பகவானை மறந்து செயல் பண்ணும்போது அதனுடைய விளைவை திரும்ப திரும்ப சந்திக்கிறான். ஒரு செயலுடைய விளைவு, அடுத்த செயலுடைய விளைவு, அடுத்த செயலுடைய விளைவு. அதுக்கு தகுந்த மாதிரி உடல், மனித உடல், தாவர உடல், விலங்கு உடல், இப்படி நிறைய உடல்கள். இதெல்லாம் எதனால் ஏற்படக்கூடியது? நம்மளுடைய அறியாமையினால். அறியாமையினால ஜீவாத்மா இந்த உலகத்தில் வந்து முக்குணத்தினுடைய கலவையினால் செயல்பட ஆரம்பித்து தன்னுடைய ஆதாரமான நிலையும் மறந்து பகவானுடைய நிலையும் மறந்து செயல்படுறான். அது பண்ணும்போது என்ன ஆயிருது? அந்த விளைவில் மாட்டி. சரி, இதெல்லாம் நம்முடையது. அப்போ பகவான் இந்த உலகத்தில் வந்து செயல்படுறாரு, அவருடைய செயல் எப்போ ஏற்பட்டது? இப்போ உதாரணத்துக்கு ராமர் இந்த உலகத்தில் தோன்றினார், அவர் அயோத்தியாவில் சக்கரவர்த்தியாக இருந்தார், அதுக்கப்புறம் தண்டகாரணி வனத்துக்கு போனார், சீதா பிராட்டி அங்கே தொலைச்சிட்டார், ஜடாயுவை இழந்தார். இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? இப்போ நம்மளுடைய செயலுடைய செயலெல்லாம் எதனால் ஏற்பட்டது? நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம் இல்லையா? உணவுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சொத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் சுகத்துக்காக கஷ்ட இவ்வளோ விஷயங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ நான் வந்து இந்த உடல் எடுத்து கஷ்டப்படுறேன்னா அதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒருத்தர் ஓரோட உடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம். நான் இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்படுறேன்னா என்னுடைய கர்ம வினை, நான் முன்ஜென்மத்தில் செய்த வினையோடைய பயனை இப்போ நான் அனுபவிச்சு. ஓரோரு ஆத்மாவும் அவங்கவுங்களுடைய வினை செயலுடைய வினையை அனுபவிக்கிறாங்க. ஆத்மா தன்னுடைய ஆதாரமான நிலையை மறந்து அறியாமையினால் தொடர்ந்து செயல் பண்ணுறதுனால இந்த செயல் வினையை சந்திக்கிறதுக்காக ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னுடைய செயலுடைய வினைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னுடைய கர்மந்தான் காரணம், நான் செய்த செயலுடைய வினை தான். பகவானுக்கு, பகவான் இந்த உலகத்தில் வரார், ஸ்ரீராமர் முழுமுதற் கடவுள். அதே பகவான் ஸ்ரீராமர் முழுமுதற் கடவுளானவர் இந்த உலகத்தில் தோன்றி தன்னுடைய நாட்டை இழந்து காட்டில் வந்து மனைவியும் இழந்து தன்னுடைய சேவகர்களையும் இழந்து கஷ்டப்பட்டார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவருடைய கர்ம வினை தான் காரணம் கிடையாது. பகவானுக்கு கர்ம வினை கிடையாது, பகவானுடைய கருணை லீலை. பகவான் வந்து ஒரு கருணா லீலை அது செய்கிறார். அவர் இதிலெல்லாம் பாதிக்கப்படையவர் கிடையாது. நம்ம கஷ்டப்படுறது நம்முடைய கர்மத்தினால. பகவான் வந்து இந்த உலகத்தில் சில அசௌகரியங்களை ஏற்றுக்கிறாருன்னு அதோடய லீலை, காரணமற்ற லீலை அது. அவர் நம்ம மாதிரி கர்மாதீனமாக கஷ்டப்படுறதில்லை, அவர் கிருபாதீனமாக கஷ்டப்படுறார். கிருபாதீனம்னா அவருடைய கருணையினால் அந்த லீலையை புரிஞ்சு காமிக்கிறார். அதனால் பகவானை எந்த பாவ புண்ணியம் தீண்டாது, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவான் வந்து இந்த மூணு குணம் சொன்னேன் இல்லையா, இந்த மூணு குணம் யார்கிட்ட இருந்து வருது? அதுவும் பகவான்கிட்ட வருது. இந்த முக்குணங்களுக்கும் எஜமானன் அவர் தான். இந்த மூணு குணத்தையும் பகவான் தான் கட்டுப்படுத்துகிறார். பகவான் தான் இந்த குணத்தினுடைய எஜமானன். ஆனாலும் இந்த மூணு குணங்கள் ஒரு துளி சதமானம் கூட அவர் தீண்ட முடியாது. பகவான் தான் முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவான் மூணு குணத்துக்கும் அப்பாற்பட்டவர், செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கும்போது அவர் இந்த உலகத்தில் எதுவுமே தீண்ட முடியாது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஜீவாத்மா வந்து நம்ம பகவானை மறந்து போய் இந்த உலகத்தில் வந்து மூணு குணத்தினர் பிடியிலெல்லாம் மாட்டிக்கிட்டு கர்ம விடையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம் அறியாமையினால். இதுதான் ஜீவாத்மாக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசம். ஸோ பகவான் வந்து முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், நித்தியமானவர், அவர் எல்லாத்துக்கும் காரணமானவர். புரிஞ்சுதா? அதனால் அவர் இது எதுவுமே தீண்டாது. அப்போ ஸ்ரீராமர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டதெல்லாம் அவருடைய கிருபாலீலா, அவருடைய கருணையினால். புரிஞ்சுதா? அவர் வந்து கர்ம வினையினால் இல்லை, அவருடைய கருணைங்கிற லீலையினால் அவர் அதை புரிந்தார். இதுதான் பகவானுடைய லீலைக்கும் நமக்குள்ள வித்தியாசம், நம்முடைய செயலுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல தான் நம்முடைய செயலுடைய காரணத்துக்கு காரணம் வந்து பகவான் கிடையாது. நம்முடைய பாவமோ புண்ணியமோ அதுக்கு அதான் நத் நத் என்ன சொன்னாருங்க, நத் நதத் நாதத்தே கஷதி பாபம் ந சைவம் சுகதம் விபு. அச்செயலின் பாவ புண்ணியத்தை பகவான் ஏற்பதில்லை, பகவான் எதையுமே ஏற்றுக்க மாட்டார். நம்ம பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் நம்ம தான் அனுபவிச்சாங்க. பகவான் என்ன பண்ணுவார் அப்போ நம்மளை, அவர்னால் என்ன பண்ண நம்ம நம்மளை வந்து அவரை அது அதுலேருந்து நம் அவரால் நம்மளை விடுவிக்க முடியும். நம்ம அவரை சரணடைஞ்சோன்னா பகவானை பகவான் வந்து இந்த செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்போ அவரை நம்ம சரணடைஞ்சால் என்ன ஆகிடும், நம்ம இந்த செயல்வினையிலேருந்துலாம் விடுபட ஆரம்பிச்சிடுவோம். பாவ புண்ணியத்துக்கும் கட்டுப்படாமல் அதுலேருந்து விடுபட்டுடுவோம். புரிஞ்சுதா? அப்போ பகவான் வந்து ஒரு சாட்சியாக தான் இருக்கார். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் இந்த பரமாத்மா கூட இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் சுதந்திரம் கொடுக்குறார், அனுமதிக்கவும் செய்கிறார், தூண்டவும் செய்கிறார், சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். என்றைக்காவது நம்ம அவரை திரும்பி பார்த்தோன்னா என்ன பண்ணுவார், நம்மளை இதில் இருந்தால் காப்பாற்றிடுவார். நம்ம பிரச்சனை என்னென்னா திரும்பி பார்க்க மாட்டார் அவர், அதுதான் பிரச்சனை. அவரை மறந்து போய் இந்த உடலில் அவர் இருக்கிறதே மறந்துடுறோம். முதல்ல இந்த உடலை நம்ம இருக்கிறதே நம்ம மறந்துட்டு இந்த உடலை நம்ம நினச்சிக்கிறோம், அப்படி தானே? இந்த உடலில் நாங்கிற ஆத்மா இந்த உடலில் இருக்கேங்கிறத மறந்து போய் நான் இந்த உடல்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிடறோம். முதல்ல நம்மளை நம்ம மறந்துட்டோம், அப்புறம் பகவானையும் மறந்துட்டோம். அப்போ என்ன காரணம் இதுக்கெல்லாம், அறியாமை. நம்முடைய அறியாமை தான் காரணம். அதைத்தான் பகவத்கீதை நமக்கு போக்குது. பகவத்கீதை பாகவதம் சாஸ்திரங்கள் மூலமாக பகவான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாரு, நம்முடைய அறியாமையை போக்குறார். எப்படி சூரியன் உதித்த உடனே என்ன ஆகிடும், சூரியன் உதித்த உடனே இருள் மறைந்துடும் இல்லையா? அப்போ அறியாமை வந்து இருளோட ஒப்பிடப்படுது. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்முடைய அறியாமையெல்லாம் போக்கிடுவார் சாஸ்திரங்கள் மூலமாக, ஆச்சாரியன் குரு மூலமாக. குரு தான் நம்மளை அறியாமையை போக்குறார். ஓம் அக்ஞானா திருநாந்திய ஞனாஞ்சன சலாகையா சத்ஸ்வரூபம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே, என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த என் அறியாமையை போக்கி ஆன்மீக குருவை நான் நமஸ்கரிக்கிறேன். பகவான் வந்து குருங்கிற மூலமாக நம்முடைய அறியாமையை போக்குவார், ஆத்மீக அறிவு போட்டுவார். அப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். குருவுடைய கருணையினால் பகவத்கீதை, கிருஷ்ணருடைய கருணையால் நமக்கு கிடச்சிருக்கு. கிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு பகவத்கீதை கிடச்சிருக்கு. ஆனால் குருவுடைய கருணை இருந்தால் தான் பகவத்கீதை என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ குருவுடைய கருணையும் கிருஷ்ணருடைய கருணையும் இருக்கிறதுனா இருந்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, நான் நித்தியமானவன், நான் பகவானுடைய சேவகன், நான் வந்து செயல் பண்ணுறது கிடையாது, இந்த மூணு குணத்தில் தான் நான் செய்கிறேன், அதோடைய விளைவை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போது. அப்போ என்னுடைய அறியாமை தான் அதுக்கு காரணம். பகவான் இந்த பாவ புண்ணியத்தில் ஏற்றுக்க மாட்டார், நம்ம செய்கிற பாவ புண்ணியத்தையெல்லாம் பகவான் ஏற்றுக்க மாட்டேன். நம்ம தான் பொறுப்பு, அது பகவானை குறை சொல்ல முடியாது. நம்ம தவறு பண்ணுறதில் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமா? அரசாங்கம் பொறுப்பேற்று, நம்ம தவறு செய்தால் நம்ம தான் தண்டனை, அரசாங்கம் தண்டனை தான் கொடுக்கும். புரிஞ்சுதா? அரசாங்கத்துக்கு போய் தவறு பண்ணிவிட்டு நான் செய்துட்டேன், நீங்கள் அரசாங்கம் இது இந்த சூழ்நிலை தான் காரணம்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீ செய்தது குற்றம் குற்றம் தான், கொலை செய்துட்டு இந்த சூழ்நிலையில் செய்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்குமா? அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கும். அதே போல் பகவானுடைய சட்டத்தில், இயற்கையினுடைய சட்டத்தில் என்ன இருக்கும், அது ஒரு ஒருத்துக்கும் ஒரு தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா. அப்போது தண்டனை கொடுக்கக்கூடியது யார், யமராஜ். யமராஜோடைய சட்டத்தில் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை உண்டு. அங்கெல்லாம் போய் காரணமெல்லாம் சொல்ல முடியாது, தெரியாமல் பண்ணிட்டேன் அதெல்லாம் சொன்னால் யமராஜ் ஒத்துக்கவே மாட்டார். தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொன்னால் ஒத்துக்குவாங்களா, கொலை பண்ணிவிட்டு? அதே போல் தான் யமராஜர்கிட்ட போய் தெரியாமலாம் பண்ணிட்டு சொன்னால் ஒத்துக்க மாட்டார். யமராஜர் கேட்பார், உனக்கு மனித சரீரம் கொடுக்கப்பட்டது, இதுக்காகவா கொடுக்கப்பட்டது? அப்படின்னு சொல்லி 28 நரகலோகத்தில் போட்டு நம்மளை பனிஷ்மெண்ட் கொடுப்பார். ஒரு ஒரு தப்புக்கு ஒரு ஒரு தண்டனை இருக்குது. ஆத்மா வந்து இந்த உடலை விட்ட உடனே அந்தந்த தப்பு செய்த தண்டனை அனுபவிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னென்ன தப்புனா என்னென்ன தண்டனை கிடைக்கும். சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க யமலோகத்தில் போனால்? பெரிய ஒரு நரகம் இருக்குது, கும்பி பாகம்னு சொல்லி, அதில் பெரிய எண்ணெய் சட்டி இருக்கும். இந்த ஊர் அளவுக்கு பெருசாக இருக்கும், எண்ணெய் கொப்பரை அப்படி கொழுந்து விட்டு எரியும். அதில் போட்டு நம்மளை பொறிச்சிடுவாங்க, சிக்கன்லாம் பொறிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பொறிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுக்கு விருந்தாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் நமக்காக காத்துட்ருக்கோம், இவங்க எப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு நரகலோகம் இருக்குது. யானை வச்சு மிதிப்பாங்க, மலை உச்சியிலேருந்து தூக்கி போடுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஊசியெல்லாம் வச்சு கண்ணை குத்துவாங்க, பயங்கரமாக நரக வேதனையாக இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாவ வினைக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் கிடைக்கும். இப்போ யாராவது நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க, அடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைக்கும், ஒரு ஒரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி. கல்யாண வீட்டில் போய் செருப்பெல்லாம் திட்டுறாங்க இல்லையா, அவங்க என்ன ஆவாங்க? செருப்பு திட்டா, இப்போ செருப்பு திட்டி சந்தோஷமாக போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த உடலை விட்டதுக்கப்புறம் யமராஜ் அடுத்த உடல் கொடுப்பாரு, ஆட்டு தோல் ஆகிடுவாங்க. அவன் தோலை உரித்து ஆடு மாடு தோல்லாம் இப்போ செருப்பு தைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனை தைச்சு போட்டுக்குவாங்க, அவன் தோலை உரிப்பாங்க அப்படியே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒரு ஒரு தப்புக்கு ஒரு ஒரு தண்டனையெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து கிருஷ்ணர் யாருமே உதவி செய்ய முடியாது. யமராஜ் கேட்பாரு, உனக்கு இல்லை எவ்வளோ ஒரு இது, உனக்கு ஒரு மனுஷ உடல் கிடச்சி நீ வந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல கிடையாது, பக்தி பண்ண கிடையாது, நீ துஷ்பிரயோகம் பண்ணியிருக்க உன்னுடைய சுதந்திரத்தை அப்படின்னு சொல்லி யமராஜ் தண்டனை கொடுக்கும். ஒரு தடவையாவது என்றைக்கா வாழ்க்கையில் நீ ஹரியோட நாமத்தை சொல்லியிருப்பியா, ஹரியோடைய கோயிலில் போய் தரிசனம் பண்ணியிருப்பியா, அவர் முன்னாடி வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணியிருப்பியா, அவரை பூஜை பண்ணியிருப்பியா அப்படின்னு யார் கேட்பாங்க? அப்போல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நேரம் இல்லை அப்படின்லாம் சொன்னால் எக்ஸ்ட்ரா நிறைய பனிஷ்மெண்ட்டெல்லாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு பாவ எந்த ஒரு செயலுக்கும் நம்ம தான் பொறுப்பு, பகவான் அது பொறுப்பேற்றுக்க மாட்டார். அதே சமயம் ஒருத்தன் பக்தி செய்கிறான்னா அதுக்கு பகவான் பொறுப்பேற்றுக்குவார், அவனை உற்சாகப்படுத்துவார். ஒரு பக்தனுடைய செயல்களை வந்து பகவான் பொறுப்பேற்றுவார், அவனை வந்து பக்தி தோன்ல முன்னேற்ற அவனை உற்சாகப்படுத்துவார். எப்படி ஒருத்தன் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்துக்கும் அவனை உற்சாகப்படுத்துகிறார், அவனை செயல் பண்ண தூண்டுறாரு, அதே போல் ஒரு பக்தனுக்கும் பகவான் உதவி செய்வார், அவனை பக்தி சேவையில் உற்சாகப்படுத்துவார், அவன் செயலை செய்ய தூண்டுவார். அப்படி வந்து பக்தர்கள் இன்னும் பக்தியில் முன்னேற்றம் அடைவாங்க பகவானுடைய கருணையினால். அப்படி பகவானை சரணடையாதவங்க அவங்களுடைய சுதந்திரத்தை தகுந்த மாதிரி செயல் பண்ணுறதுக்கு பகவான் அவங்களை தூண்டுவார். எல்லா காரியங்களும் அதே மாதிரி தான், தேவதை வழிபாடு கூட அப்படி தான். நம்ம பகவானை விட்டுட்டு வேறு ஏதாவது தேவதை வழிபாடு நினச்சா அதுக்கும் பகவான் அனுமதி கொடுத்துருவார். என்றைக்காவது பகவான் வந்து நீ என்ன மட்டும்தான் கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் பகவத்கீதையில் சொல்கிறார், பகவான் சொல்கிறார், என்னுடைய பக்தனாக இருங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், என்னுடைய பக்தனாக இருங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், என்னை பூஜை பண்ணுங்கள், இப்படி பண்ணால் சத்தியமாக நீங்கள் என்னை வந்து அடைஞ்சிடுவீங்கிறார். பகவத்கீதை மூலமாக பகவான் சொல்கிறார், ஆனால் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் என்னுடைய பக்தனாக தான் இருக்கணும்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு, ஆனால் சுதந்திரத்தில் தலையிடலை. நீ என்னுடைய பக்தனாக இருக்கணும், இதுதான் உன்னுடைய நிலை. பகவான் என்ன சொல்கிறாரு, நம்முடைய ஆதாரமான நிலை என்னென்னா பகவானுடைய பக்தனாக இருக்கிறது தான். அதை நமக்கு அறிவுறுத்துறார், சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, சுதந்திரம் கொடுத்துட்டார். என்னுடைய விருப்பம் நான் சொல்லிட்டேன், இனி ஓ இஷ்டம், நீ தேவதை வழிபடுறியா வழிபட்டுக்கோ, அது மூலம் வரம் கொடுக்கணுமா நான் தான் கொடுக்க போகிறேன், அவங்க மூலமாக நான் தான் கொடுக்க போகிறேன். அந்த தேவதையை வழிபடுறதுக்கு ஆசையும் அவர் தான் தூண்டுவார். கடைசியில் என்ன பண்ணிடுவார், பகவானை மறக்க வச்சுருவார். நீ நம்ம தானே விரும்பணும், பகவானை நம்ம விரும்பாமல் வேறு என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதுக்கு பகவான் அனுமதியும் கொடுத்துருவார், தூண்டவும் செஞ்சிருவார். அதனால் அவர் பொறுப்பு கிடையாது, அதுக்கு நம்ம விரும்பினால தான் அதை செய்தார். அதே போல தான் அவரை விரும்பணும், அவருடைய பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சால் பகவான் அதுக்கும் உற்சாகப்படுத்துவார். அப்போ நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். பகவான் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டார், சாஸ்திரம் கொடுத்துருக்கார், ஆச்சாரியன் அனுப்பிச்சு வைக்கிறார், எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்குறார் இல்லையா. ஆச்சாரியர் அமைச்சு வைக்கிறாரு, சாஸ்திரம் கொடுத்துருக்காரு, சுதந்திரம் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கம் அவரை மறக்கிறதுக்கும் நிறைய வசதிகள்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம விரும்பினால இந்த உலகத்தில் பகவானை மறக்கிறதுக்கு பஞ்சமாக இருக்குது, எவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது. அவரை மறந்து இருக்கிறதுக்கு எல்லோரும் ஏற்பாடுகளை நிறைய பண்ணி கொடுத்துருக்கு. அது கூட பகவான் தான் அனுமதி கொடுக்கணும், இல்லாட்டி செய்ய முடியுமா? அப்போ அதுக்கும் பகவான் அனுமதி கொடுத்துருக்கார். அதே பொருட்களை பகவானை சேவைக்காகவும் பயன்படுத்தலாம், அதுக்குண்டான புத்தியும் கொடுத்துருக்காரு. சாஸ்திரம் எல்லாமே இருக்குது, முடிவு நம்ம கையில். இது இந்த வழி வேணுமா, அந்த இந்த எந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணோம்? நம்ம தான் முடிவு பண்ணோம். அதை செய்யாமல் விட்டுட்டோன்னா நம்ம முடிவே பண்ணவே இல்லை, எதில் போகலான்னு தெரியாது. எதோ என் மனசு போல் என்னோடய இஷ்டப்படிலாம் செய்யலைன்னா சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஆச்சாரியர், ஆச்சாரிட்ட போய் கேட்கணும், நான் என்ன செய்யணும், நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், எனக்கு எப்படி, நான் என்னுடைய செயலுக்கெல்லாம் என்ன காரணம், நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் மரணம் அடைகிறேன், ஏன் பகவான் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஆச்சாரிட்ட கேட்கணும். அப்போ ஆச்சாரியர் இதெல்லாம் சொல்லித்தருவார், பகவானெல்லாம் ஒன்றும் உன்னை கஷ்டப்படுத்தலை, பகவானெல்லாம் எதுக்கும் காரணம் கிடையாது, நீ தான் உன் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்க. அதை நீ உணர்ந்து பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு கஷ்டங்கள்லாம் காலப்போக்கில் மறைந்து நீ உன்னுடைய நித்தியமான நிலை அடைவேன் அப்படின்னு யார் சொல்லி தருவாங்க? ஆச்சாரியர் சொல்லி தருவாங்க. புரிஞ்சுதா? அப்போ நம்ம சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும், ஆச்சாரியர் பக்தர்கிட்டருந்து கேட்கணும், அவங்க சொல்கிற பாதையை பின்பற்றணும். அப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்குவோம், நம்முடைய செயலுக்கெல்லாம் நாம் ஆத்மா காரணம் கிடையாது, பகவானும் காரணம் கிடையாது, இந்த மூணு குணத்தில் செயல்படுறேன், என்னுடைய அறியாமை தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நமக்கு விளங்கிடும். விளங்குமா இல்லையா? இப்போ விளங்குச்சா? சரி, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்க. அதுதான் சுதந்திரம். வைகுண்ட லோகத்தில் இருக்கும்போது நம்ம அவர் கேட்குறாரு, எல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா, அப்புறம் இங்கே வரணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு. அதுதான் ஜீவாத்மாவுடைய நிலை. ஜீவாத்மாவில் நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க. சீக்கிரமாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா, எந்த நிலையும் விழக்கூடியவங்க. அதனால் நம்ம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதுனால பகவான் இங்கே அமுச்சு வச்சுட்டாரு. நம்ம அதை விரும்பல இல்லை, நம்ம விரும்ப இருந்தால் பகவான் இந்த உலகத்தையும் வைகுண்டம் மாதிரி படைச்சிருப்பாரு. கிருஷ்ண பக்தி முழுமையாக இருந்தால் அது வைகுண்டம். நம்ம விரும்பலை பகவானை மறந்து இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கமா இல்லையா? அதே சமயத்தை இந்த இடத்துல பக்தி பண்ணால் அது வைகுண்டமாக மாற்ற முடியும். எந்த ஒரு இடத்துல பக்தி நடக்குதோ அந்த இடம் வந்து வைகுண்டம் மாதிரி தான். புரிஞ்சுதா? அதுதான் நம்ம சுதந்திரம், நம்ம விருப்பம். நம்முடைய விருப்பங்கள்லாம் பகவான் பூர்த்தி செய்கிறார், அனுமதி கொடுக்குறார், தூண்டுறார்.
புரியல.
ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்கள் இந்த உடலில் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணுங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அதை விரும்பாமல் 40 வயசுலேயே விஷம் குடிச்சிடுறீங்க, மீதி 30 வருஷம் நீங்கள் பேயாக சுற்றிட்டு இருக்கணும். ஆமாம் தெரியும், பகவானுக்கு எல்லாமே தெரியும். எங்கெங்கே ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவுடைய செயல்பாடுகள்லாம் பகவானுக்கு தெரியும். அப்போ அவருக்கு தெரியும் இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய அறியாமையினால் தற்கொலை செய்து இப்போ பேய் பிசாசாக இருக்காங்கிறது அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம ஒரு சந்தேகம் இல்லை, ஏன் அவங்களை தடுக்கலை? ஒரு தற்கொலை பண்ணக்கூடியவங்களை பகவான் தடுத்துருக்கலாமா இல்லையான்னு கேட்கலாம். ஏன் தடுக்கலை பகவான்? அவனுக்கு தெரியாது, அந்த ஜீவாத்மா நினைக்கிறான் அந்த உடலை விட்டு போயிட்டா என் பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு. ஆத்மா இந்த உடலை விட்டு போகிறதுனால பிரச்சனை தீராது, அடுத்த உடல் எடுத்தாலும் பிரச்சனை, வேறு உலகத்துக்கு போனாலும் பிரச்சனை, உடலே எடுத்துக்கலாம் இன்னும் கொடிய பிரச்சனை இருக்கும். எங்கே போனால் பிரச்சனை இருக்காது? பகவானுடைய உலகத்துக்கு போற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இருக்காதுங்கிறது ஆத்மாவுக்கு தெரியாது. அதுதான் அறியாமைங்கிறது. அப்ப அந்த அறியாமையினால நான் இந்த உடலை விட்டு என்னுடைய ஆத்மா இந்த உடலை பிரிந்து பகவானுடைய உலகத்துக்கு போற வரைக்கும் எனக்கு பிரச்சனைகள்லாம் தீராது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி வேற எந்த ஒரு செயல் பண்ணாலும் தற்கொலையெல்லாம் பண்ணிட்டா நம்ம பிரச்சனை தீந்துறாரு. புரிஞ்சுதா? அதெல்லாம் முட்டாள்தனமான இந்த உடலை விட்டு என் பிரச்சனை தீந்துடும். இந்த உடலை விட்டு நான் தற்கொலை செய்ததுனால திரும்பவும் பல வருஷங்கள் நான் சூட்சம சரீரத்தில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வேறோடைய உடல் எடுத்து திரும்பவும் நான் கஷ்டப்படணும். யாருமே தானா இறக்கிறது கிடையாது. இறக்குறதுங்கிறது என்னன்னா அவங்களுடைய உடல் செயல்பாடுகள்லாம் குறைந்து முதுமையாகி மரணம் சம்பவிக்குது. ஆத்மா எப்பவுமே இருக்கும். ஆமா, ஆத்மா தான் கொண்டு போகப்படும் சூட்சம சரீரம் மூலமா. அதான் அது பண்ண, அது பண்ணணும். அந்த செய்யலைன்னா அந்த ஆத்மா வந்து சுத்தி அடையாது. இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா அந்த ஆத்மா வந்து காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்ற முடியும்? நரகத்தில் போய் துன்பம் அனுபவிக்காமல் தடுக்க முடியும், அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியும். எப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து போகிறார், அப்போ நான் அந்த ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்யணும், ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், இந்த ஆத்மா வந்து நல்ல நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான செயலெல்லாம் பண்ணணும். பக்தர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடு, விருந்து கொடுக்கணும், அவங்களெல்லாம் பிரார்த்தனை செய்ய சொல்லணும், புனித நதியில் போய் அவங்களுடைய அஸ்தியெல்லாம் கரைச்சி பிரார்த்தனை செய்யணும். இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆத்மாவுக்கு உதவி, இதுதான் உதவி, ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய உதவி. புரிஞ்சுதா? அதெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்க பண்ணணும். இறந்து போன வீட்டில் பையங்கிறவர் வந்து அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணும். தினந்தினம் அந்த கர்மங்கள்லாம் செய்து புனித நதியில் போய் அஸ்தியெல்லாம் கரைச்சி பிரார்த்தனை செய்து பிராமணர்களுக்கெல்லாம் தானம் செய்து அவங்க அப்பா வந்து நல்ல நிலை கொண்டு போய் சேர்க்கணும். இது அவங்க அப்பா மட்டும் இல்லை, மூதாதையர்கள்லாம் நம்மளுடைய தாத்தா அவங்கெல்லாம் என்னடாங்க நமக்கு எப்படி தெரியும்? நம்ம வம்சத்தில் உள்ளவங்கெல்லாம் பல பேர் இறந்துருப்பாங்களா இல்லையா? அவங்க இறந்து போனவங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியுமா? அவங்க பேயா இருக்காங்களா, பிசாசா இருக்காங்களா, நல்ல நிலையில் இருக்காங்களா, இல்லை உடம்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்களா, இல்லை நரகலோகத்தில் கஷ்டப்படுறாங்களா, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன செய்யணும்? அந்த வம்சத்தில் வரக்கூடிய யார் வந்து இப்போ என்னுடைய மூதாதையர்கள்லாம் நல்ல நிலை அடையும்னா நான் வந்து நல்ல பக்தி செய்யணும். நம்ம நல்லா பக்தி பண்ணி வீட்டில் பகவானுக்கு பூஜை மண்டபம் அமைச்சு அவருக்கு பிரசாதம் படைச்சு அந்த பிரசாதத்தை விநியோகம் செய்கிறது, அந்த பிரசாதத்தை உட்கொள்கிறது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்? அந்த மூதாதையர் மட்டும் இல்லை, எண்ணற்ற மூதாதையர்கள் நம்ம விடுவிக்க முடியும். யார் ஒருத்தர் வீட்டில் பகவானுக்கு பக்தி பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் எண்ணற்ற மூதாதையர்களை வந்து நரக வாழ்க்கையிலேருந்து விடுவிக்க முடியும். புரிஞ்சுதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வேற உடல் எடுத்திருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? நம்மளா கெஸ் பண்ணக்கூடாது. என்ன நடந்திருக்குன்னே தெரியாதுல்ல, அவங்க எந்த மாதிரி செயல் பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க நல்ல ஆத்மாக்களாக இருந்திருந்தாங்கன்னா, பக்தர்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க நல்ல நிலையை அடைஞ்சிருப்பாங்க. நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால நம்முடைய கடமையை செய்யணும். நம்ம மூதாதையர்கள் என்ன ஆயிருப்பாங்க நம்மளா ஒன்று கணக்கு போடக்கூடாது, கெஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய கடமை என்ன செய்யறது? நம்ம தொடர்ந்து பகவானுக்கு உறுதியாக மாறாமல் திடமான பக்தி செய்யறதுனால நம்முடைய மூதாதையர்களை கூட நம்ம விடுவிக்க முடியும். புரிஞ்சுதா? உடல் கிடைக்காதவங்க எந்த ஆத்மால? மூதாதையர்களை வந்து இறந்து போனவங்க பித்ருலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி தர்ப்பணம்லாம் செஞ்சு மூதாதையர்களை கொண்டு போய் பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்கள மூதாதையர்கள் அந்த உலகத்தில் இருப்பாங்க. பித்ருலோகம்னு சொல்லுவாங்க. பித்ருலோகம்னா நம்ம இறந்து போன மூதாதையர்லாம் அந்த அங்கே அந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் அது நிரந்தரமான இடம் கிடையாது. ஆ, எந்த ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு மூளைக்கு போனாலும் நம்ம புண்ணியெல்லாம் முடிஞ்சு திரும்பி இங்கே வந்துடுவோம். அப்போ இறந்து போனவங்கள வைகுண்டத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் அது இதெல்லாம் செய்யறது. நல்லா நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்ம வந்து பக்தி பண்ணுறதுனால நம்முடைய ஆத்மாவும் பகவான்கிட்ட போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே சமயம் நம்முடைய மூதாதையர்களுக்கு உதவி செய்யணும். அவங்களும் ஒரு வகையில் அவங்க வந்து பகவானுடைய உலகத்துக்கு போகாமல் வேற எங்கேயோ கஷ்டப்பட்டுருக்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபம். பகவானே உலகத்தை தவிர வேற எங்கே போயிருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும், சந்தோஷம் கிடையாது எங்கேயுமே நிரந்தரமான சந்தோஷம். சொர்க்கலோகத்தில் போனால் கூட நிறைய அசுரங்கள்லாம் வந்துடுவாங்க, அப்புறம் அங்கே எப்படி நம்ம ஆத்மா சாப்பிடும் மூதா இல்லை சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது பகவானுடைய உலகத்தை தவிர. அப்போது நம்ம அவங்களுக்காக பக்தி செஞ்சு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஆத்மாக்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சமயம் திரும்பவும் அடுத்த நல்ல பக்தருடைய குடும்பத்தில் பிறந்து அவங்க பக்தி பண்ணி பகவான்கிட்ட போயிடுவாங்க. புரிஞ்சுதா? ஆ, சிக்கிர